أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم أو الوالدين والأقربين إن يكن غنيا أو فقيرا فالله على بهما فلا تتبعوا الهوى أن تعدلوا وإن تلوا أو تعرضوا فإن الله كان بما تعملون خبيرا
இந்த வசனத்தின் பொருள், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதியை நிலைநாட்டுவதில் நிலைத்து நில்லுங்கள். உங்கள் சாட்சியம் உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினர்களுக்கோ எதிராக அமைந்தாலும் அல்லாஹுக்காக சாட்சி கூறுபவர்களாக திகழுங்கள். அவர் பணக்காரராயினும் ஏழையாயினும் சரியே, அல்லாஹ் அவ்விருவருக்கும் அதிக அளவில் நன்மையை விரும்பக்கூடியவனாவான். எனவே நீங்கள் நேர்மையுடன் செயல்படும் பொருட்டு அற்ப ஆசைகளை பின்பற்றாதீர்கள். நீங்கள் உண்மையை மறைத்தாலோ தட்டி கழித்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிகின்றான் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். உலக பிரச்சனைகளுக்குரிய தீர்வு இஸ்லாமிய போதனைகளில் உள்ளது என்று நாம் உலகிற்கு கூறுகின்றோம். அது தொடர்பான இஸ்லாமிய போதனைகளையும் நாம் எடுத்து வைக்கின்றோம். எனது கனடா சுற்றுப்பயணத்தின் போது இன்றைய உலக பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன தீர்வு கூறுகின்றீர்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேட்டார். உலகவாதிகளாகிய நீங்களும் உலக வல்லரசுகளும் தத்தமது வட்டத்தில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கும் உங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் செய்து முடித்து விட்டீர்கள். ஆனால் பிரச்சனைகள் அப்படியேத்தான் இருக்கின்றன. ஓரிடத்தில் பிரச்சனைகள் குறைந்திருக்கின்றதென்றால் மற்றொரு இடத்தில் நெருப்பின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்து விடுகின்றது. அங்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் பல இடத்தில் மீண்டும் குழப்பம் ஆரம்பமாகிவிடுகின்றது. இந்த குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து உலகியல் முயற்சிகளும் செய்யப்பட்டுவிட்டன. ஒரே ஒரு முயற்சி மட்டும் இன்னும் செய்யப்படவில்லை. அது இஸ்லாமிய போதனைகளின் ஒளியில் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகும். இவ்வாறு நாம் பதிலளிக்கும் போது கேள்வி கேட்கின்ற நபர்கள் மௌனமாகி விடுகின்றனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம் நாடுகள் இஸ்லாமிய முழக்கங்களை இடுகின்றன. ஆனால் இறைவன் வழங்கிய போதனைகளின்படியும் இறைவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கேற்பவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரிகளின்படியும் இந்த முஸ்லிம் நாடுகள் அமல் செய்வதில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த போதனைகளின்படி செயல்படுவதற்கு அவர்கள் முயற்சியும் செய்வதில்லை. இதன் விளைவாக எல்லாரையும் விட தற்போது மிக அதிகமாக முஸ்லிம் நாடுகளே குழப்பத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்றன. இதைவிட வேதனைக்குரிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்? இந்த இஸ்லாமிய போதனைகளில் செயல் ரீதியான உண்மைத்துவம் இருக்கும் என்றால் முதலில் இஸ்லாமிய நாடுகள் அதன்படி அமல் செய்யட்டும் என்று இதுவரை என்னிடம் எந்த பத்திரிகையாளரும் நேரடியாக கூறவில்லை. ஆனால் அவர்களின் எண்ணங்களில் இந்த கேள்வி கண்டிப்பாக எழும், நிச்சயமாக எழும். எனவே நான் பொதுவாக அந்நியர்களுக்கு மத்தியில் சொற்பொழிவாற்றும் போது அவர்களிடத்தில் முதலில் முஸ்லிம்களின் நிலையை எடுத்துரைத்து அதன் பின்னர் வல்லரசுகளின் அசல் நிலைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். பத்திரிகையாளர்களுக்கு முன்பு அல்லது நேர்காணலின் போது முஸ்லிம்கள் இஸ்லாமிய போதனையின்படி அமல் செய்யாமல் இருப்பதும் கூட இஸ்லாம் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்துவத்திற்கான சான்றாகும் என்று நான் கூறுகின்றேன். ஏனென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இதனை பற்றி கூறியிருக்கின்றார்கள். முஸ்லிம்களில் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்படும், முஸ்லிம்கள் இஸ்லாமிய போதனைகளின் உண்மை நிலையை மறந்து விடுவார்கள். மேலும் அவர்கள் மன இச்சைகள் மற்றும் சுயநலனுக்கு முன்னுரிமை வழங்குவார்கள். இதுபோன்ற நிலை ஏற்படுகின்ற போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் தோன்றுவார். அவரை பற்றி திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர் தோன்றும் காலத்தின் அடையாளத்தை பற்றியும் திருக்குரான் கூறியிருக்கின்றது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அடையாளங்களை மிக தெளிவாக எடுத்து கூறியுள்ளார்கள். எனவே ஒரு அகமதி முஸ்லிம் உலகத்தின் இந்த நிலைகளை கண்டு கவலை கொள்வதற்கும் பகரமாக ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணமாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை பற்றி செய்த முன்னறிவிப்புகள், குறிப்பாக அவர்களின் உலமாக்களை பற்றி செய்த முன்னறிவிப்புகள் முழுமையடைந்து விட்டன. நாம் அதற்கு சாட்சிகளாக திகழ்கின்றோம். தற்போது இந்த விஷயத்தை அகமதி அல்லாத முஸ்லிம்கள் கூட கூறத் தொடங்கிவிட்டனர். குறிப்பாக தமது உலமாக்களுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க துவங்கிவிட்டனர். அந்த குரல் மிக தாழ்ந்த குரலாகவே இருக்கின்றது. எனவே அகமதி முஸ்லிம்களாகிய நாம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பின் ஒரு பகுதி நிறைவடைந்து விட்டது என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் நாம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு பகுதி முன்னறிவிப்பை முழுமை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை எண்ணியும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபரை, மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை, அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஹ்தியை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் திகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லா, அன்னாரின் மூலமாகவே இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்குரிய காலகட்டம் ஆரம்பமாகியுள்ளது. ஆனால் இந்த விஷயம் மட்டும் நமது நோக்கத்தை அடைந்து விட்டவர்களாக நம்மை ஆக்கிவிடுமா? இது எப்படிப்பட்ட கேள்வி என்றால், இந்த கேள்வியை நம்மில் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் தற்போது துவக்கத்தில் ஓதிய வசனத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்நியர்களுக்கு மத்தியில் நான் நிகழ்த்திய சொற்பொழிவில் ஓதி காட்டியுள்ளேன். இஸ்லாம் நீதியை நிலைநாட்டுவதற்காக எடுத்துரைக்கும் தரம் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது என்றும் நான் அவர்களுக்கு கூறுகின்றேன். பெரும்பாலான மக்கள் அதை கேட்டு தாக்கத்திற்குள்ளாகிவிடுகின்றனர். தமது சொற்பொழிவுகளில் அதனை குறிப்பிடவும் செய்கின்றனர். அறிவார்ந்த ரீதியில் பிறரை தாக்கத்திற்குள்ளாக்குவது மட்டும் நமது பணி அல்ல. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இஸ்லாமிய போதனைகளை நமது செயல் முன்மாதிரிகளாக வெளிப்படுத்தி காட்டுவது நமக்கு அவசியமானதாகும். இந்த இஸ்லாமிய கட்டளைகளை செயல்படுத்தி காட்டுவதற்கு நம்மிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லைதான். அந்த நேரம் வருகின்ற போது இன்ஷா அல்லாஹ் உயர்மட்ட அளவிலும் அந்த முன்மாதிரிகளை நமக்கு வெளிப்படுத்த நேரிடும். ஆனால் இப்போது ஜமாத் அளவிலும் சமூக அளவிலும் இந்த முன்மாதிரிகளை நாம் நிலைநாட்டுவது அவசியமானதாகும். உங்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை என்பது சரிதான். ஆனால் உங்களுக்கென ஒரு ஜமாத் அமைப்பு இருக்கின்றது. நீங்கள் ஒரு ஜமாத்தாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு தலைமையின் கீழ் செயல்படுவதாக வாதம் புரிகின்றீர்கள். உங்களுக்கிடையிலான தொடர்புகள் விவகாரங்கள் இருக்கின்றன. அவற்றில் நீங்கள் நீதி மற்றும் நேர்மையின் உயர் தரத்தை நிலைநாட்டுகின்றீர்களா என்று உலகம் நம்மிடம் கேட்கக்கூடும். அல்லாஹ் இந்த வசனத்தில் ஒரு இடத்தில் கிஸ்த் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றான், மற்றொரு இடத்தில் அதில் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளான். அதன் பொருள் சமத்துவம், முழுமையான நீதி, நல்லொழுக்கத்தில் உயர்தரம். ஒரு தரப்பிற்கு ஆதரவாக செயல்படுவதிலிருந்து முற்றிலும் தூய்மையாக இருத்தல் மற்றும் எந்த தாக்கத்திற்கும் உள்ளாகாமல் பணி செய்தல் போன்றவை ஆகும். இப்போது நம்மில் ஒவ்வொருவரும் இதனை ஆய்வு செய்வது அவசியமாகும். மேற்கூறப்பட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டவாறு நமது விவகாரங்களில் நாம் செயல்படுகின்றோமா? நாம் அந்த தரத்தை நிலைநாட்டுவதற்கு, நமக்கெதிராக சாட்சி கூறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நாம் இந்த தரத்தை நிலைநாட்டுவதற்காக நமது பெற்றோர்களுக்கு எதிராக கூட சாட்சி கூற தயாராக இருக்கின்றோமா? நாம் இந்த தரத்தை நிலைநாட்டுவதற்காக நமது நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராக கூட சாட்சி கூற தயாராக இருக்கின்றோமா? இங்கு நெருங்கிய உறவினர்கள் என்பதில் முதலில் பிள்ளைகள் அடங்குவர். நாம் இந்த தரத்தை நிலைநாட்டுவதற்காக நமது மன இச்சைகளை வீழ்த்துவதற்குரிய தைரியம் கொண்டிருக்கின்றோமா? செயல் ரீதியாக அதை நம்மால் நிரூபித்து காட்ட முடியுமா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. இக்காலத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் இதற்குரிய முன் உதாரணங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டி சென்றுள்ளார். ஓரிடத்தில் ஒரு சம்பவம் வருகின்றது. அன்னாரின் தந்தையார் காதியான் பகுதியின் தலைவராக இருந்தார்கள். ஒரு குடும்ப வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது குடும்பத்திற்கு ஏற்படும் பாதிப்பை பொருட்படுத்தாமல் எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக சாட்சி கூறினார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சொத்திற்கு உரிமை படைத்தவர்களாக இருந்தார்கள், அந்த சொத்தில் பங்குதாரராகவும் இருந்தார்கள் என்பதை அந்த மனுதாரர்கள் நன்கு அறிந்திருந்தும் நீதிமன்றத்தில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கும்படி அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் நீதி நேர்மையில் நிலைத்திருந்து சாட்சி கூறுவார்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். ஆக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முன்னுதாரணத்தை தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களிடமும் காண விரும்பினார்கள். ஏனென்றால் திருக்குரானின் போதனைகளின்படி செயல்படக்கூடிய ஜமாத்தை அன்னார் உருவாக்க விரும்பினார்கள். அந்த ஜமாத்தின் நன்மையின் தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றும் அன்னார் விரும்பினார்கள். எனவேதான் திருக்குரானின் முழுமையான ஆதிக்கத்தை தன்னுள் செயல்படுத்தி நம்மிடம் பையத் உடன்படிக்கையை அன்னார் வாங்கியுள்ளார்கள். திருக்குரானில் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனானுன் கௌமின் அலா அல்லா தாதிலு ஏதிலு ஹுவா அக்ரபு லித்தக்வா. இது தொடர்பாக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எதிரி சமுதாயத்தின் மீதான பகைமை உங்களை நீதியிலிருந்து விலை வைக்க வேண்டாம். நீதியில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். இதில்தான் இரையச்சம் இருக்கின்றது. நான் மெய்யாகவே கூறுகின்றேன், எதிரிகளிடம் மென்மையாக நடந்து கொள்வது எளிதானதாகும். ஆனால் எதிரிகளின் உரிமைகளை பாதுகாப்பதும் வழக்குகளில் நீதி நேர்மையை பேணுவதும் மிகவும் கடினமான காரியமாகும். மேலும் இது ஆண் மகனின் பணியாகும். கூறுகின்றார்கள், பெரும்பாலான மக்கள் தமது எதிரிகளிடம் அன்பு காட்டுகின்றார்கள், இனிக்க இனிக்க பேசவும் செய்கின்றார்கள், ஆனால் அவர்களின் உரிமைகளை பறித்து விடுகின்றனர். ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரின் மீது அன்பு காட்டுகின்றார், அன்பு எனும் திரையின் பின்னால் நின்று கொண்டு அவரை ஏமாற்றி அவரது உரிமைகளை அவர் பறித்துக் கொள்கின்றார். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்தினரின் தரம் மிக உயர்வானதாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். தனது ஜமாத்தினரின் நிலை திருக்குரானின் போதனைக்கேற்ப இருக்க வேண்டும் எனவும் அன்னார் விரும்புகின்றார்கள். ஜமாத்தினர் பிறரின் உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாகவும் அநீதி இழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது என ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினார்கள். தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் அவரிடம் கொடுக்கப்பட்டால் எல்லா தொடர்புகளிலிருந்தும் விலகி நின்று தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பினால் தமக்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் சரியே, அல்லது தமது பெற்றோர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரியே, அல்லது தனது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரியே, ஆயினும் நீதியின் உயர்தரமான தரத்தை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே இதற்கான முன் உதாரணத்தை நாம் நமக்கு மத்தியில் நிலைநாட்டும் போதுதான் நம்மால் உலகிற்கு கூற முடியும். இன்று நாங்கள் எங்களிடத்தில் மாற்றத்தை உருவாக்கி இஸ்லாமிய போதனைகளின்படி செயல்பட்டு எதிரிகளிடமும் கூட நீதியுடன் நடந்து கொள்ளும் தைரியம் எங்களுக்கு இருக்கின்றது என்று நம்மால் கூற முடியும். நமக்கு எதிராக சாட்சி கூற வேண்டியது வந்தாலும், எங்களுக்கோ எங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ எதிராக சாட்சி கூற வேண்டியது நேரிட்டாலும் நாங்கள் உண்மையில் நிலைநின்று சாட்சி கூறுவோம். எதிர்காலத்தில் நாமே இந்த உலகத்தை வழிநடத்த நேரிடும் என்பதால் நாம் இந்த முன்னுதாரணத்தை வெளிப்படுத்துகின்றோம். இந்த முன்னுதாரணங்கள் இல்லை என்றால் அந்நிலையில் நாம் அல்லாஹுவின் கட்டளைகளிலிருந்து விலகி சென்று நாம் செய்த உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்து நாம் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களாக இருப்போம். எனவே ஒவ்வொரு அகமதியிடமும் நான் கூறுவேன். குறிப்பாக நான் ஜமாத் பொறுப்பாளரிடம் கூறுவேன், அவர்கள் ஒவ்வொருவரும் தம்மைத்தாமே ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களுக்குரிய உரிமைகளை எந்த அளவிற்கு சரியாக செயல்படுத்தி நீதியில் நிலைநிற்கின்றார்கள் என்பதை அவர்கள் ஆராய வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு தீர்ப்பும் நீதியின் உயர்தரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் கனடாவிற்கு சென்றிருந்தேன். அங்கும் சில பொறுப்பாளர்கள் அல்லது எவர்களிடம் முறையான பொறுப்புகள் ஒப்படைக்கப்படாவிட்டாலும் சில தொண்டுகளை அவர்கள் ஆற்றி வருகின்றார்களோ அவர்களை பற்றி மக்களுக்கு சில முறையீடுகள் உள்ளன. அவர்கள் நீதியுடன் செயல்படுவதில்லை. அவர்களில் சிலர் தனது நெருக்கமானவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் எண்ணம் படைத்திருக்கின்றனர் அல்லது தனது உறவினர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குகின்றனர். ஒரு விவகாரத்தில் ஏதாவது ஒரு தரப்பிற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்க நேரிடும் என்பது உண்மைதான். அந்த தீர்ப்பு மற்றொரு தரப்பிற்கு எதிராக அமையும் என்பதும் சரிதான். ஆனால் நமது வாதங்கள் செய்முடுக்கப்பட்டன என்ற மன ஆறுதல் இரு தரப்பிற்கும் ஏற்பட வேண்டும். நமது தரப்பு வாதங்களை கேட்ட பின்னரே தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தனது அறிவிற்கேற்ப முடிவெடுத்திருக்கின்றார் என்ற மன நிறைவும் இரு தரப்பிற்கும் ஏற்பட வேண்டும். பொது விவகாரங்களை எதிர்கொள்ளும் துறைகளில் கசா எனும் நமது ஜமாத் நீதித்துறையும் அடங்கும். அவர்களுக்கு இதனுடன் தொடர்பு இருக்கின்றது. ஜமாத்தின் நீதித்துறை மக்களுக்கிடையிலான சண்டை சச்சரவுகளில் தீர்ப்பு வழங்குகின்றது. அதன் பிறகு உமுறை ஆமா எனும் உள் விவகாரத்துறை இருக்கின்றது. அந்த துறையும் இத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு தர்பியத்துறை உள்ளது. அதன் பிறகு அதில் சீர்திருத்த குழுவின் பணிகளும் அடங்கும். சில நேரங்களில் விவகாரங்களை ஆய்வு செய்வதற்காக விசாரணை குழு அமைக்கப்படுகின்றது. அவர்களுடைய பணியும் இந்த விஷயங்களோடு சம்பந்தப்பட்டுள்ளது. விசாரணை குழுவும் இருதரப்பு விவகாரங்களை செய்யமெடுக்க வேண்டும். எனவே அனைத்து துறைகளும் தீர்ப்பு வழங்கும் போது தனது அனைத்து ஆற்றல்களையும் முழுமையாக பயன்படுத்தி விவகாரங்களை முழுமையாக சீர்தூக்கி பார்த்து நுட்பமாக ஆராய்ந்து அதன் பின்னர் தீர்ப்பு வழங்க வேண்டும். துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்காக உதவி தேட வேண்டும். சரியான தீர்ப்பு கூறும் பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும். எந்த ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பும் துவா கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். சிலர் நாங்கள் எதுவரை நஃபில்கள் தொழுவதில்லையோ அதுவரை எந்த தீர்ப்பும் வழங்குவதில்லை என கூறுகின்றனர். ஆனால் சிலரோ கவனமற்ற நிலையில் தீர்ப்பு வழங்குபவர்களாகவும் உள்ளனர் அல்லது தனிப்பட்ட ஈர்ப்பின் விளைவாக தீர்ப்பு வழங்குபவர்களும் இருக்கின்றனர். அதேபோன்று மக்களுடனான விவகாரங்களில் ஜெனரல் செக்ரட்டரி துறையும் கையாளுகின்றது. ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் அவரது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களின் பணி என்னவென்றால் அலுவலகத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொருவரிடமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். தனக்கு விருப்பமான நபர்கள் மற்றும் தன்னுடைய நண்பர்களிடம் ஒருவிதமாகவும் தான் அறியாத அல்லது எவருடன் சுமூக உறவு இல்லையோ அவர்களுடன் வேறொரு விதமாகவும் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த விஷயத்தை மற்ற துறைகளின் மேலதிகாரிகளும் கண்காணிக்க வேண்டும். எவர்களெல்லாம் மக்கள் விவகாரங்களை கையாளுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் இவ்விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். தம்முடன் பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியரும் நீதியின் தேட்டங்களை முழுமை செய்தவாறு தமது பணியை நிறைவு செய்கின்றாரா இல்லையா என்பதை ஆராய வேண்டும். பொறுப்பாளர்களிடம் இந்த அமானிதம் நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நான் நீதியின் தேட்டங்களை முழுமை செய்தவாறு எனது பணிகளை முழுமையான ஆற்றல்களுடன் செயல்படுத்த முயற்சி செய்வேன் என்ற உறுதிமொழி அவரிடம் வாங்கப்பட்டாலும் வாங்கப்படாவிட்டாலும் சரியே, அவர் அந்த பொறுப்பை ஒப்புக்கொள்வதே அவர் செய்து கொள்ளும் உடன்படிக்கையாக அமைந்து விடுகின்றது. நான் நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்தவாறு பணி செய்வேன் என்ற உடன்படிக்கைக்குள் அவர் வந்துவிடுகின்றார். ஜமாத் பொறுப்பு எப்படிப்பட்ட ஒரு அமானிதம் என்றால், அதனை ஒப்புக்கொள்வது முற்றிலும் அல்லாஹிற்காகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தனது உடன்படிக்கை மற்றும் அமானிதங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயத்திற்கு கட்டுப்பட்டவர் ஆவார். அவர் அதற்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதும் பொதுவான நியதியாகும். அல்லாஹ் தஆலா திருக்குறானிலும் இது பற்றி கூறியிருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களையும் தம் உடன்படிக்கைகளையும் பேணி காப்பவர்களே நம்பிக்கையாளர் அவர். எவர்கள் முற்றிலும் அல்லாஹிற்காக மட்டுமே பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அல்லது எவர்கள் நாங்கள் அல்லாஹிற்காக மட்டுமே நாங்கள் பணி செய்கின்றோம் என்று வாதிடுகின்றார்களோ, அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு விழிப்புடன் இருக்க வேண்டும், எவரிடத்தில் ஜமாத் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் மற்ற நம்பிக்கையாளர்களை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் நான் தலைமையக பொறுப்பாளர்களுக்குத்தான் இதனை கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்று எவரும் நினைத்துவிட வேண்டாம். மாறாக ஜமாத் தலைவர்களுக்கும் மற்றும் அவர்களின் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் கூட நான் கூறுகின்ற இந்த விஷயங்கள் பொருந்தும். அவர்கள் தம்மைத்தாமே ஆய்வு செய்ய வேண்டும். நாம் நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்கின்றோமா என்று அவர்கள் ஆராய வேண்டும். இது கனடாவுடன் தொடர்புடைய விஷயம் மட்டுமல்ல, இங்கிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் உலகின் ஏனைய பல நாடுகளிலிருந்தும் எனக்கு இதுபோன்ற புகார்கள் வருகின்றன. எல்லா இடத்திலும் தனது நடைமுறைகளை சரி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இல்லையென்றால் நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்யாததன் காரணமாக அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் பேணி காப்பவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்பது மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நம்பிக்கை துரோகிகளை நான் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். தொண்டுகளை ஆற்றி நற்கூலி பெறுவதற்கு பகரமாக அநீதி இழைத்து அகம்பாவமான நடைமுறையை வெளிப்படுத்தி அல்லாஹின் கோபத்தை பெறக்கூடிய மக்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே எங்கு தவறு நடக்கின்றதோ அங்கு தவறுகளை மறைப்பதற்கு, சாக்கு போக்குகளை தேடுவதற்கு பகரமாக இஸ்திக்ஃபார் செய்தவாறு, பாவ மன்னிப்பு தேடியவாறு தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு பொறுப்பாளரும் முயற்சி செய்ய வேண்டும். எனவே நமது ஜமாத் பொறுப்பாளர்கள் அல்லாஹ்வால் கூறப்பட்ட விதிகளுக்கேற்ப நீதியின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நாம் முழுமை செய்கின்றோமா என்றும், தனது பணிகளில் நான் நீதியுடன் நடந்து கொள்கின்றேனா என்றும் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் எவருடன் தொடர்பு இருக்கின்றதோ அவர்களுடனும் நீதியுடன் நடந்து கொள்கின்றேனா என்றும் ஜமாத் பொறுப்பாளர்கள் தம்மை தாமே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஜமாத் தலைவராகவோ செயலராகவோ அல்லது அமீராகவோ இருப்பது ஒரு பொருட்டே அல்ல. மேலும் இந்த பதவிகள் எவருக்கும் பாவ மன்னிப்பையும் பெற்று தந்து விடாது. மேலும் இந்த பொறுப்புகளை வகிப்பது என்பது அல்லாஹின் மீதும் அவனது ஜமாத்தின் மீதும் நீங்கள் செய்கின்ற உபகாரமும் கிடையாது. இறைவன் விரும்புவதற்கேற்ப இவர்கள் தமது அமானிதங்கள் மற்றும் உடன்படிக்கைகளின் உரிமைகளை செலுத்தவில்லை என்றால், மேலும் பற்றுள்ளவர்களாக திகழ்ந்து பணியாற்றவில்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை. எனவே ஒவ்வொரு பொறுப்பாளரும் தூய்மையானவர்களாக திகழ்ந்து அல்லாஹுக்காக மட்டும் பணி செய்ய வேண்டும். தமது ஒவ்வொரு தீர்ப்பிலும் நீதியின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் முழுமை செய்ய வேண்டும். தவறான தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு விவகாரம் உங்களுக்கு முன்னால் கொண்டுவரப்பட்டார், நான் ஏற்கனவே கூறியது போன்று தவறை ஒப்புக்கொண்டு அந்த தீர்ப்புகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும். உங்களது ஒழுக்கங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் வகூலு லின்னாசி ஹுஸ்னா, அதாவது நீங்கள் மக்களுடன் மென்மையாக பேசுங்கள் என்ற அல்லாஹ்வின் கட்டளையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். உயர்ந்த நல்லொழுக்கத்துடன் பேசுங்கள். நான் கூறியது போன்று உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பொறுப்பாளர்களும் தம்மை தாமே ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமானதாகும். நான் கனடாவின் உதாரணத்தை கூறியதற்கு காரணம், அங்கு அந்நியர்களால் ஜமாத் மிக அதிகமாக அறியப்படுகின்றது. எனது சுற்றுப்பயணத்திற்கு பிறகு ஜமாத் அறிமுகம் மேலும் அதிகரித்து விட்டது. ஜமாத் அந்நியர்களின் பார்வையில் மிக முக்கிய இடத்தை பெற்றுவிட்டது. எனவே இந்த வகையில் எல்லா ரீதியிலும் நமது முன்னுதாரணங்களை நிலைநாட்டுவது நமக்கு அவசியமாகும். குறிப்பாக ஒவ்வொரு பொறுப்பாளரும், பொதுவாக ஒவ்வொரு அகமதியும் உலகின் முன்னிலையில் ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும். உலகில் எங்கு குழப்பங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகள் மற்றும் நிம்மதியின்மை, பிறரின் உரிமைகளை பறிக்கின்ற முன்னுதாரணங்கள் நமக்கு காண கிடைக்கின்றதோ, அங்கு நீதி மற்றும் பிறரின் உரிமைகளை வழங்குதலின் முன் உதாரணங்கள் ஜமாத்தில் தென்பட வேண்டும். இந்த அறிமுகத்தின் மூலமாக உலக மக்கள் உங்களை பார்ப்பார்கள். இந்த ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார்களே என்று அவர்கள் பார்ப்பார்கள். பொறுப்பாளர்களுக்கு மட்டுமே இது கடமையாகும் என்பதல்ல, ஒவ்வொரு அகமதிக்கும் இதில் கடமை இருக்கின்றது. ஒவ்வொரு அகமதியும் தமக்கிடையிலான தொடர்புகளில் உயர்தரமான முன்னுதாரணங்களை வெளிப்படுத்த வேண்டும். நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்ய வேண்டும். தனது ஒழுக்கங்களை உயர்தரமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுக்கிடையிலான விவகாரங்களில் ஒருதலைபட்சமாக எந்த ஒரு வகையிலும் செயல்படுவதிலிருந்து முற்றிலும் தூய்மையானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு பக்கமும் சாய்ந்திருக்கக்கூடாது. அகமதியின் சாட்சியும் கூற்றும் நீதி மற்றும் உண்மையின் முன் உதாரணங்களாக இருக்க வேண்டும். அகமதிகள் சாட்சி கூறியிருந்தால் அதற்கெதிராக முறையிடவே முடியாது என்று உலகம் உங்களை பார்த்து கூற வேண்டும். ஏனென்றால் அந்த சாட்சிகள் நீதியின் உயர்தரத்தை எட்டியிருக்கும். நாம் இந்த நிலையை உருவாக்கிவிட்டால் பின்னர் நாம் நமது சொற்பொழிவுகளில், நமது பேச்சுகளில், நமது பிரச்சாரங்களில் நாம் உண்மையாளர்களாக இருப்போம். இல்லையென்றால் அந்நிலையில் மற்றவர்கள் எப்படியோ அப்படித்தான் நாமும் இருப்போம். நாம் பையத் உடன்படிக்கையின் போது எல்லா தீமைகளிலிருந்தும் விலகியிருப்போம் என்று உடன்படிக்கை செய்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு அகமதியும் நினைவில் கொள்ள வேண்டும். உடன்படிக்கைகளை பேணாமல் இருப்பதும், வேண்டுமென்றே அதன்படி செயல்படாமல் இருப்பதும் நம்பிக்கை துரோகமாகும். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் அடையாளங்களை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். ஒருவருடைய உள்ளத்தில் நம்பிக்கையும் நிராகரிப்பும் ஒன்றுகூட முடியாது. உண்மையும் பொய்யும் ஒன்றுபட முடியாது. அதேபோன்று அமானிதமும் நம்பிக்கை துரோகமும் ஒன்றுபடவே முடியாது. மற்றொரு ஹதீஸில் அன்னார் கூறுகின்றார்கள், இந்த விஷயத்தை ஜமாத் பொறுப்பாளர்களும் கவனத்திற்கொள்ள வேண்டும். மேலும் ஒவ்வொரு அகமதியும் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மூன்று விவகாரங்களில் ஒரு முஸ்லிமின் உள்ளம் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. அந்த மூன்று விஷயங்கள் இதுவாகும். ஒன்று, அல்லாஹ்வின் பணிகளில் தூய்மையான எண்ணம். எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மையை விரும்புவது, அதாவது அனைவருக்கும் நன்மையை விரும்புவது. மூன்றாவது, ஜமாத்துல் முஸ்லிமீன்களோடு இணைந்திருப்பது. நான் கூறியது போன்று அல்லாஹ்வின் மார்க்கத்தின் கடமைகளை ஆற்றுவது, அதிலும் நீதியின் தேட்டங்களை முழுமை செய்தவாறு பணியாற்றுவது மற்றும் தூய எண்ணத்துடன் பணிகளை ஆற்றுவதுதான் அல்லாஹ்வின் அமானிதங்களுக்குரிய உரிமைகளை வழங்குவதாகும். ஒவ்வொரு நபரும் பிறரின் உரிமைகளை வழங்குவது அவசியமானதாகும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறருக்குரிய உரிமைகளை வழங்குகின்றவர்களாக ஆகிவிடுகின்ற நிலையில் உரிமைகளை கேட்டு நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் தானாகவே முடிந்துவிடும். எனது உரிமைகளை கொடுங்கள் என்ற பேச்சுக்கே அங்கு இடம் இருக்காது. மாறாக உரிமைகளை வழங்கக்கூடியவர்களாக அனைவரும் அங்கு இருப்பர். இதனை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் அடையாளமாக கூறியிருக்கின்றார்கள். அடுத்து ஒவ்வொரு அகமதியும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும், ஜமாத்துல் முஸ்லிமீனோடு இணைந்திருப்பதுதான் ஒருவரை உண்மையான முஸ்லிமாக ஆக்குகின்றது. இன்று உலகில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஜமாத் என்ற ரீதியில் அழைக்கப்படுகின்றது. உலகில் இந்த ஒரு ஜமாத் தான் ஜமாத்தாக அடையாளம் காணப்படுகின்றது. இதை தவிர்த்து உலகில் உலகளாவிய ஜமாத் என்று எந்த ஒரு ஜமாத்தும் இல்லை. முழு உலகிலும் ஒரே ஜமாத்தாக அறியப்படுகின்ற எந்த ஒரு ஜமாத்தும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட இந்த ஜமாத்துடன் இணைந்திருப்பதும் ஜமாத் அமைப்பின் அங்கமாக இருப்பதும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கேற்ப ஒருவரை உண்மையான முஸ்லீமாக ஆக்கிவிடுகின்றது. ஒவ்வொரு அகமதியும் இந்த விஷயத்திற்காக எவ்வளவு நன்றி கூறினாலும் அது குறைவுதான். ஹிலாபத் மற்றும் ஜமாத் அமைப்பிற்கு முழுமையாக கட்டுப்படுவதுதான் நீங்கள் செய்கின்ற உண்மையான நன்றியாக இருக்கும். இப்படிப்பட்ட நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொரு அகமதிக்கும் வழங்குவானாக. நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்யும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் ஒவ்வொரு அகமதிக்கும் வழங்குவானாக. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சாட்சி கூற வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்தல் கூடாது. ஜமாத்தின் ஒவ்வொரு பொறுப்பாளரும் தமது பொறுப்புகளை உணர வேண்டும். மேலும் தனது உடன்படிக்கை மற்றும் அமானிதங்களை முழுமை செய்யக்கூடியவர்களாக பொறுப்பாளர்கள் திகழ வேண்டும். மேலும் தனது அனைத்து கடமைகளையும் நீதியின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்தவாறு செயல்படுத்த வேண்டும். இந்த அழகிய போதனை நமது சந்ததியிடமும் நிலைபெற வேண்டும். அதற்காக நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் நேரம் வரும்போது உண்மையான நீதியின் முன் உதாரணங்களை நாம் உலகிற்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நீதியை உலகில் நிலைநாட்டினார்களோ அந்த நீதியை நம்மால் நிலைநாட்ட முடியும். மேலும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் இக்காலத்தில் எந்த முன்னுதாரணங்களை நிலைநாட்டி சென்றிருக்கின்றார்களோ அதனை நாம் வெளிப்படுத்தி காட்ட முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் அந்த எதிர்பார்ப்பை வைத்துள்ளார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் சில ஜனாசா காயிப் தொழுகைகளை தொட வைப்பேன். முதலாவது ஜனாசா மதிப்பிற்குரிய அதுனான் மஹமது குருத்தியா சாஹிப் அவருடையதாகும். அவர் சிரியா நாட்டை சார்ந்தவர். அவரை 2013 ஆண்டில் சிரியாவில் உள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு கடத்தி சென்றது. அதற்கு பிறகு ஷஹீதாக்கிவிட்டது. அதுனான் சாஹிப் 1971 சிரியாவின் நகரமான ஹல்பில் பிறந்தார். 2003 ஆண்டு தமாசுர் சாஹிபா என்ற பெண்மணியை திருமணம் செய்தார். அதுனான் சாஹிப்பின் மாமனார் யாசின் ஷெரீப் சாஹிப் 2007 ஆண்டு பைய செய்து ஜமாத்தில் இணைந்தார். அன்னாரது தப்லீகின் மூலமாக அன்னாரது மற்ற பிள்ளைகளும் தமாசிர் சாஹிபா என்ற அவரது மகளும் பைய செய்தும் நற்பாக்கியம் பெற்றனர். இவ்வாறாக அதுனான் சாஹிப் அவர்களின் குடும்பத்தில் அகமதிய தொடர்பான பேச்சு தொடங்கியது. அதுனான் சாஹிப் அதிகமாக படித்திருக்கவில்லை, பெரும்பாலும் மௌலிகளுக்கு பின்னாலே சென்று வந்தார். 2010 அவரது மனைவி பைய செய்தபோது மௌலிகள் தூண்டிவிட்டதன் காரணமாக நீ வீட்டில் எம்டியை பார்த்தால் அல்லது அகமதியத்தை பற்றி பேசினால் நான் உனக்கு தலா கொடுத்து விடுவேன் என்று மனைவியிடம் கூறினார். அவரது மாமனார் யாசின் ஷெரீப் சாஹேப் திருக்குரான் சுன்னத் அடிப்படையில் அவருக்கு புரிய வைத்து வந்தார்கள். அப்போது அந்நிலையில் அவர் மௌனமாகி வந்தார். ஆனால் மௌலிகளுடன் செல்லும் போது அந்த விஷயங்களை மறந்து விடுவார். ஷஹீதின் மாமனார் கூறுகின்றார், 2011 ஆண்டு நான் அவரது வீட்டில் அவரது மனைவியுடன் அதாவது எனது மகளுடன் சேர்ந்து திருக்குரான் ஊதிக்கொண்டிருந்தேன். அவ்வாறு திருக்குரான் ஊதிக்கொண்டிருக்கும் போது அதுனான் தனது பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டார். நான் திருக்குரான் ஓதுவதை பார்த்து நான் உங்களுடைய விளக்க உரையை கேட்க விரும்புகின்றேன், எனவே நீங்கள் தொடர்ந்து திருக்குறான் ஓதிக்கொண்டிருங்கள் என்று கூறினார். அந்த நேரத்தில் நாங்கள் சூரா பனி இஸ்ராயலின் இந்த வசனத்தை ஓதினோம். இது யக்கூலுல் ஆலிமூன இன் தத்தபியூன ரஜுலுன் மஸ்ஹூரா, அதாவது நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு நபரை பின்பற்றுகின்றீர்கள் என்று அநீதியாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த வசனத்தை நாங்கள் ஓதினோம். அதனான் சாஹிபின் மாமனார் அவரிடம் கூறினார், நாவது பில்லா, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று கூறுபவர்கள் அநீதியாளர்கள் ஆவர். அதுல நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வாறு பழி சுமத்தப்படுகின்றது. சில முஸ்லீம்களும் இதனை நம்புகின்றனர். ஆனால் அஹமதியா முஸ்லீம் ஜமாத் இதனை நம்புவதில்லை. அதுபோன்ற எந்த ஒரு அறிவிப்பையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனான் முகமது சாஹிப் இதனை கேட்டபோது உடனே தனது போனை எடுத்து மௌலியிடம் பேசினார். அதுல நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு, ஆம், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது, அது தொடர்பாக புகாரியில் வந்துள்ளது என்று அவர் கூறினார். அப்போது அதனான் சாஹிப் கூறினார், நான் ஒரு சாதாரண மனிதர், நான் பாவம் செய்த மனிதனாவேன். எனக்கு நெருங்கிய நண்பர்கள் எனக்கு சூனியம் வைக்க முயற்சி செய்தனர், ஆனால் என் மீது எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. அவ்வாறு இருக்க நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இறைவனுக்கு மிகவும் விருப்பமான நபியாக இருந்தார்கள். அன்னாருக்கு சிலர் சூனியம் வைத்து விட்டனர் என்பதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு போனை ஆஃப் செய்து விட்டார். பின்னர் சில நாட்கள் வரை சிந்தித்துக் கொண்டிருந்தார். பின்னர் ஒரு நாள் கூறினார், எனது மனைவி நல்லொழுக்கமுடைய பெண்மணியாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆசையாக இருந்தது. நீ அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னிடத்தில் நிறைய மாற்றங்கள் தென்பட்டன. மேலும் குழந்தைகளிடமும் நல்ல முறையில் நீ நடந்து கொண்டாய். இந்த தாக்கம் இறைவன் புறமிருந்து ஏற்பட்டுள்ளது. எனவே நானும் பைய செய்து இப்போது ஜமாத்தில் இணைகின்றேன் என்று அவர் தனது மனைவியிடம் கூறினார். இவ்வாறு அவர் பையத்தும் செய்துவிட்டார். அன்னாரின் மனைவி கூறுகின்றார், ஒரு தீவிரவாத அமைப்பின் சில உறுப்பினர்கள் ஜமாத்திற்கு எதிராக மிகவும் தீய சொற்களை பேசி வந்தனர். அவர்களது பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது. அதனை பற்றி நான் அதனானிடம் கூறினேன். அதற்கு அதனான், அவர்களை அவர்களின் நிலையிலேயே விட்டுவிடு, அவர்களுடன் ஒருபோதும் தர்க்கம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக துவா செய்வது மட்டுமே நமது பணியாகும் என்று கூறினார். 2013 ஜூன் மாதம் 20 அந்த அமைப்பின் சில உறுப்பினர்கள் அதனான் சாஹிப்பை கடத்தி சென்றனர். சுமார் 2 பிறகு அவரை சுட்டுக் கொண்டு ஷஹீதாக்கிவிட்டனர். இந்நாளில்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன். ஷஹாதத்தின் போது அவரது வயது 42 அல்லது 43 இருக்கும். அவரது மனைவி கூறுகின்றார், எனக்கு அவரது ஷஹாதத் தொடர்பாக கனவுகள் வந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் தெளிவான தகவல் எதுவும் கிடைக்காமல் இருந்தது. ஒரு நாள் எங்களது பகுதியை சார்ந்த எதிரிகளில் ஒருவர் கூறினார், நீ இன்னுமா உனது கணவருக்காக காத்திருக்கின்றாய், அவர் இனி வரமாட்டார், அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவருக்கு நாங்கள் எவ்வளவோ புரிய வைத்தோம், அகமதியத்தை விட்டுவிடு என கூறினோம். அதற்கு அவர், எனது கழுத்து துண்டிக்கப்பட்டு விட்டாலும் நான் அகமதியத்தை விட்டுவிட மாட்டேன் என்று கூறினார். அவரது ஷஹாதத் நடந்து காலமாகிவிட்டாலும் அவர்களுக்கு இப்போதுதான் தெரிய வந்துள்ளது. எனவே ஜனாசா தொழுகை இப்போது தொலை வைக்கப்படுகின்றது. ஷஹீதின் மனைவி எழுதுகின்றார், ஷஹீத் நல்லடியாராக இருந்தார், தொழுகையை பேணி வந்தார், எப்போதும் ஒழுவுடன் இருந்து வர முயற்சி செய்து வந்தார், அனுதாபம் மற்றும் அன்பு கொண்ட கணவராக இருந்தார், பரிவுமிக்க தந்தையாக இருந்தார், பிள்ளைகளின் தர்பியத்தில் எப்போதும் கவலை கொண்டிருந்தார், எல்லோருக்கும் உதவி செய்து வந்தார், உறவுகளை பேணி வந்தார், சந்தாவில் நிலையானவராக இருந்தார், முறையாக சந்தாவை செலுத்தி வந்தார், மற்றவர்களை விட சந்தாவில் முந்துவதற்கு முயற்சி செய்து வந்தார். ஷஹீதின் மாமனார் கூறுகின்றார், அஹமதியத்தை ஒப்புக்கொண்ட பிறகு அவரிடத்தில் நல்ல பற்று உருவானது. அவர் தனது வேகன் வாகனத்தை அகமதிகளுக்காக வக்ஃப் செய்தார். ஜும்மா நாளன்று பல்வேறு சென்டர்களிலிருந்து அகமதிகளை பள்ளிக்கு அழைத்து வந்தார். பின்னர் அவர்களை வீடுகளில் கொண்டு விட்டு வந்து வந்தார். இதேபோன்று பெண்களை சதர் லஜினாவின் வீடு வரை அழைத்து வருவதற்கும் பின்னர் கொண்டு சேர்ப்பதற்கும் தனது வாகனத்தை அவர் பயன்படுத்தி வந்தார். அகமதிகள் அதற்குரிய தொகையை அவருக்கு கொடுக்க முன்வந்தனர். ஆனால் அவர் வாங்க மறுத்து வந்தார். யாராவது மிகவும் அழுத்தம் கொடுத்தால் வெறும் பெட்ரோலுக்கான செலவை மட்டும் பெற்றுக் கொள்வார். சந்தாக்களில் போட்டி போட்டுக்கொண்டு பங்கு பெற்றார். இந்த சந்தாக்களின் மூலமாக அல்லாஹ் எனது பணிகளில் பரக்க செய்துள்ளான் என்று அவர் கூறி வந்தார். அதற்கு உதாரணமாக அவர் இதனை இவ்வாறு கூறினார். அவர் ஒருவரோடு இணைந்து வேகன் வண்டியை வாங்கினார். அதனை அவரே ஒட்டி வந்தார். அல்லாஹ்வின் அருளினால் சில காலங்கள் கழிந்து அவர் பார்ட்னர்ஷிப்பிலிருந்து விலகி அந்த வாகனத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஷஹீதின் ஒரு உறவினர் கூறுகிறார், உறவுகளை பேணுவதில் மிகவும் கவனமாக இருந்தார். குழப்பங்கள் அதிகரித்து போருக்கான சூழல் ஏற்பட்ட போது எங்கள் பகுதியில் நிலைமை மிகவும் மோசமாகி போனது. ரொட்டி கிடைக்காமல் போனது. ஓரிடத்தில் ரொட்டி கிடைத்தாலும் கூட விலை அதிகமாக இருந்தது. அதுபோன்ற நிலையில் அதனான் ஷஹீத் தனது அனைத்து உறவினர்களுக்கும் தொண்டாற்றினார். தொலைதூர பகுதிக்கு சென்று ரொட்டி வாங்கி வந்து தனது உறவினர்களுக்கு கொடுத்து வந்தார். ஷஹீத் தனக்கு பின்னர் மனைவியையும் 5 பிள்ளைகளையும் விட்டு சென்றுள்ளார். 2 மகள்கள் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் ஆவர். 2 மகன்களும் 1 மகளும் 2வது மனைவிக்கு பிறந்தவர்கள் ஆவர். அல்லாஹ்வின் அருளால் இவர்கள் அனைவரும் கனடா சென்று விட்டனர். 2வது ஜனாசா மன்சூர் அகமது சாப் சீமா தர்வேஷ் அவர்களின் மனைவியுடையதாகும். நவம்பர் 7 2016 ஆண்டு 93வது வயதில் அன்னார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1923 ஆண்டு அன்னார் பிறந்தார்கள். அவர்கள் இந்தியாவில் தான் பிறந்தார்கள். ஆனால் அவர்கள் பிறந்த பகுதி தற்போது பாகிஸ்தானில் உள்ளது. 1944 சௌத்ரி மன்சூர் அகமது சாப் சீமா அவர்களுடன் திருமணம் நடைபெற்றது. 1947 ஆண்டு நவம்பர் மாதம் சீமா சாஹிப் தலைமையக பாதுகாப்பு பணிக்காக காதியான் வந்துவிட்டார்கள். அன்னார் தன்னை வக்ஃப் செய்து கொண்டார்கள். 1952 இந்த பெண்மணி தனது கணவருடன் காதியான் வந்து குடியேறினார். தர்வேஷின் காலகட்டத்தை கழித்தார். காதியானை மிகவும் நேசித்தார். கணவர் இறந்த பிறகு 36 ஆண்டுகால வாழ்க்கையை மிகவும் பொறுமையுடன் கழித்தார். அல்லாஹின் அருளால் மிகவும் இரையச்சமுடைய பெண்மணியாகவும் படைப்பினங்களின் மீது அனுதாபம் கொண்ட பெண்மணியாகவும் திகழ்ந்தார். தனது வீட்டில் வந்து யாசித்த எவரையும் வெறுங்கையோடு அவர் அனுப்பியது கிடையாது. மரணத்திற்கு 1 முன்பு வரை ரமலானின் நோன்புகளை நோற்று வந்தார். 1க்கும் மேற்பட்ட முறை திருக்குரானை ஓதி முடித்து வந்தார். தனது சந்ததிகளுக்கு திருக்குரான் ஓதுவதையும் ஜமாத்தாக தொழுவதையும் போதித்து வந்தார். கிலாபத் மற்றும் ஜமாத் அமைப்பிற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதற்கும் அறிவுறுத்தி வந்தார். மிகவும் அதிகமாக துவா செய்து வந்தார். பொறுமையை மேற்கொள்ளும் பெண்மணியாக திகழ்ந்தார். தனது பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் தர்பியத் வழங்கக்கூடியவராக விளங்கினார். நல்ல சாலிகான கடவை காண்பவராகவும் விளங்கினார். தனது அனைத்து பிள்ளைகளுக்கும் மார்க்கத்திற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். மருகுமா வசிய செய்திருந்தார். அவர் 3 மகள்களையும் 5 மகன்களையும் தனது நினைவாக விட்டு சென்றிருக்கின்றார். அவர்களின் 3 மகன்கள் வாக்கின ஜிந்தகியாகவும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாகவும் முரப்பியாகவும் இருக்கின்றனர். அதில் ஒருவர் தாகிர் மசாப் சீமா ஜாமியா அஹமதியா காதியானில் ஆசிரியராக இருக்கின்றார். மற்றொரு மகன் முபாரக் மசாப் சீமா அவர்கள் உலியா அலுவலகத்தில் இன்சார்ஜாக இருக்கின்றார். மேலும் தற்போது இந்திய மஜ்லிஷே ஷூராவின் செயலராகவும் இருக்கின்றார். அல்லாஹ் மருகுமாவின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. 3வது ஜனாசா காயிப் மதிப்பிற்குரிய ராணா முபாரக் அகமது சாப் அவர்களுடையதாகும். அன்னார் லாகூரை சார்ந்தவர். பிற்காலத்தில் இங்கு வந்துவிட்டார். நவம்பர் 5 2016 ஆண்டு 78வது வயதில் அன்னார் வஃத் ஆகிவிட்டார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரது தந்தை மருகும் ராணா மஹமூத் யாக்கூப் சாஹிப் ஒரு கனவின் விளைவாக அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார். அதன் மூலம் குடும்பத்தில் பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது. வீட்டை விட்டு வெளியேறினார். அதன் பின்னர் அவருடைய தாயாரும் அகமதியத்தை ஒப்புக்கொண்டனர். ஆரம்பத்திலிருந்தே ராணா சாஹிப் கிலாபத் மற்றும் ஜமாத்தோடு விசுவாசமிக்க தொடர்பு வைத்திருந்தார். 1967 ஜமாத்திற்கு தொண்டாற்ற ஆரம்பித்தார். அவரது மரணம் வரை அவர் ஜமாத்திற்கு தொண்டாற்றி வந்தார். லாகூர் மற்றும் பஹால்பூர் மஜ்லிஸினுடைய காயிதாகவும் செக்ரட்டரிமாலாகவும் 30 ஆண்டுகள் வரை லாகூர் அல்லாமா இக்பால் டவுன் தலைவராகவும் தொண்டாற்றி வந்தார். நீண்ட காலம் சக்கர்த்தி மாலாக மாவட்ட சக்கர்த்தி மாலாகவும் தயாரிக்கிறது சக்கர்த்தியாகவும் வக்ஃபஜதி சக்கர்த்தியாகவும் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. ஓய்வு பெற்ற பிறகு தன்னை வக்ஃபிற்காக முன்னிலைப்படுத்தினார். அந்த அடிப்படையில் அவர் அல் ஃபசல் பத்திரிகையின் பிரதிநிதியாக தொண்டாற்றி வந்தார். மிகவும் மென்மையாக பேசக்கூடியவர், அதிகமாக துவா செய்யக்கூடியவர், சந்தாவை தொடர்ந்து செலுத்தக்கூடியவர், கிலாபத்தோடு மிகவும் அன்பு கொண்டவர். அல் ஃபசல் பத்திரிகையில் நல்ல கட்டுரைகளையும் எழுதி வந்தார். அவர் பாகிஸ்தானில் இருந்தவரை அங்குள்ள நிலைமைகளையும், அதே போன்று யாராவது நோயுற்றால் அவருக்காக துவாவிற்காகவும் எனக்கு கடிதம் எழுதி வந்தார். இவ்வாறு அவரிடமிருந்துதான் எனக்கு முதலில் இதுபோன்ற கடிதமும் வரும். பிறருக்காக துவா வேண்டி கடிதம் எழுதி வந்தார். இவருக்கு ஒரு மனைவியை தவிர்த்து ஒரு மகளும் மூன்று மகனும் இருக்கின்றனர். ஏராளமான பேரன் பேத்திகளும் இருக்கின்றனர். அனைவரும் இங்குதான் இருக்கின்றனர். அல்லாஹ் மருகுமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அதேபோன்று ஷஹீத் மருகுமின் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவானாக. அல்லாஹ் அன்னாரின் பிள்ளைகளை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. தற்போது அவர்கள் சிரியாவிலிருந்து கனடா சென்றடைந்து விட்டனர். அல்லாஹ் அங்குள்ள சூழலிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பானாக. ஷஹீத் மருகும் நல்ல நோக்கத்திற்காக அகமதியத்தை ஒப்புக்கொண்டார். அல்லாஹ் அவரின் சந்ததிகளிடம் அகமதியத்தை நிலைபெற செய்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா مَن يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادَ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ